வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் இரத்தத்தின் அளவு குறித்த த்ரீ ரோசஸ் குழுவினர் கூறும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாமா? வாங்க நேயர்களே.
இரத்தத்தின் அளவு, இதயத்திலிருந்து வெளிப்படும் இரத்தத்தில் ஒரு நிமிடத்திற்கு கீழ் குறிப்பிட்ட அளவு இரத்தம் உடலின் முக்கிய உறுப்புகளுக்கு சுழன்று கொண்டே இருக்கின்றது. அவை இதயத்திற்கு 1300 மில்லிலிட்டர், மூளைக்கு 800 மில்லிலிட்டர், ஈரலுக்கு 1500 மில்லிலிட்டர், சிறுநீரகத்திற்கு 250 மில்லிலிட்டர், தோலுக்கு 480 மில்லிலிட்டர். அது தவிர குறிப்பிட்ட அளவில் பிற பாகங்களுக்கும் இரத்தம் செல்கின்றது. இதில் ஏதாவது ஒரு காரணத்தினால் மேற்சொன்ன உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இரத்த இழப்பு ஏற்படும் போது உடனடியாக மாற்று இரத்தம் செலுத்தப்படுகின்றது. இல்லையென்றால் உயிர் இழப்பை தவிர்க்க முடியாது. நமது உடலின் மொத்த குருதி அளவை கீழ்கண்டவாறு அறிய முடிகிறது. உடலின் மொத்த எடையில் 70-80 மில்லிலிட்டர் கிலோகிராம் அளவில் இருக்கும். மேலும் ஒருவர் 70 கிலோ எடை இருந்தால் கிட்டத்தட்ட 5.6 லிட்டர் குருதி இருக்கும். முற்கூறப்பட்டதில் 10 விழுக்காடு கூட்டியோ குறைத்தோ கொள்ளலாம். உடலின் மொத்த பரப்பளவை கொண்டு உடலில் உள்ள இரத்த அளவை கணக்கிடலாம். இதில் உடலின் சதுர மீட்டர் கணக்கிடப்பட வேண்டும். ஒரு சதுர மீட்டருக்கு 2.8-3.1 லிட்டர் என்ற அளவில் உடலின் சதுர மீட்டர் பரப்பளவை பெருக்கி கணக்கிட வேண்டும். அது பின்வருமாறு: வயது, உடல் எடை 1 கிலோ இன்டும் இரத்த அளவு, பிறந்து 1 நாள் குழந்தை 80-100 மில்லி இன்ட்டு 1 கிலோ எடை, 6 மாதம் 8-100 மில்லி இன்ட்டு 1 கிலோ உடல் எடை, 1-6 வயது 8-90 மில்லி இன்ட்டு 1 கிலோ உடல் எடை, 10வது வயதில் 80-90 மில்லி இன்ட்டு 1 கிலோ உடல் எடை, 15க்கு மேல் 70-90 மில்லி இன்ட்டு 1 கிலோ உடல் எடை. இதில் அதிக கோடை காலங்களில் இரத்தத்தின் அளவு சற்று அதிகமாகவும் அதிக குளிர்காலங்களில் அளவு சற்று குறைந்தும் இருக்கும். பொதுவாக பெண்களை விட ஆண்களுக்கு இரத்த அளவு சற்று மிகுந்துதான் இருக்கும். இதில் பல்வேறு காரணங்களாக கடினமான உழைப்பினாலும் இரத்தம் அளவு மிகைப்படும். மேற்கூறிய அனைத்தும் நம் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு ஆகும்.
நேயர்களே, இரத்தத்தின் அளவு குறித்து தெரிந்து கொண்டோம் அல்லவா? நேயர்களே, இரத்த குறைவதற்கான காரணங்களை பற்றி:
இரத்த அணுக்களில் சிவப்பு அணுக்கள் சில காரணங்களால் அதிகரிக்கப்படுவது போல் சில நேரங்களில் எதிர்பாராத உடல் உபாதைகளால் குறையவும் தொடங்குகின்றது. அவை சிவப்பணுக்களின் சிதைவு, எலும்பு மஜ்ஜை செயலிழத்தல், அணுக்கள் உற்பத்தி செய்வதில் எலும்பு மஜ்ஜை மிகவும் முக்கியமாகும். காற்றோட்டம் இல்லாத இடங்களில் பணிபுரிபவர்கள், உதாரணமாக கடல் மட்டத்திற்கு கீழ் பணிபுரிபவர்கள், பாதாள சுரங்கங்களில் பணிபுரிபவர்களின் இதய இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறையும். இரத்த கசிவு மற்றும் நாள்பட்ட இரத்த போக்கு கொண்டவர்கள் நம்மை தாக்குகின்ற பல்வேறு நோய்களினாலும் இரத்தத்தின் அளவில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றன. சர்க்கரை நோய், அளவுக்கு மீறிய பருமன், விசக்கடி மூலம் இரத்த அணுக்கள் சிதைவு, வெளுப்பு நோய், இரத்த பெருக்கு, அதிமூத்திரம் உள்ளிட்ட நோய்களின் தாக்குதலால் இரத்தத்தின் இயல்பான அளவில் குறைவு ஏற்படுகின்றன. ஈரல் செல்கள் சிதைந்து போகுதல், மிகுதியான தைராய்டு சுரப்பு, இறைப்பு நோய், உடலில் அதிக உப்பு போன்ற நிலைகளில் இரத்தத்தின் இயல்பான அளவில் மாறுபட்டு அதிகமாக இருக்கும்.
நேயர்களே, இரத்த குறைவதற்கான காரணங்களை பற்றி ஒரு சில தகவல்களை கேட்டோமல்லவா? நேயர்களே, இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி குறைந்தால் ஏற்படும் இரத்த சோகையை பற்றிய சில குறிப்புகளை கேட்கலாமா?
இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பணு மற்றும் இரத்த வெள்ளையணுக்கள் குறைவதால் ஏற்படும் நோய்கள். இரத்த சிவப்பணு உற்பத்தி குறைந்தால் ஏற்படும் இரத்த சோகை. நோய்களின் வரலாற்றில் இரத்த சோகை ஒரு நோய் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உடம்பில் ஒருவருக்கு இரத்த சோகை இருந்தால் உடல் வெளுப்பு, மூச்சு வாங்குதல், எதிலும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பது போன்ற நிலைகள் ஏற்படும். சிலருக்கு இவ்விதமான அறிகுறிகள் இல்லாமலும் இயல்பாக எப்போதும் போல் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இரத்தம் பரிசோதனை செய்யும் போதுதான் இரத்த சோகை இருப்பது கண்டறியப்படும். பெரும்பாலும் மக்களுக்கு இரத்த சோகை ஏற்படுவது என்பது போதிய ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படுவதாகும். அதிலும் குறிப்பாக உடலில் இரும்பு சத்து அளவு குறைந்தால் இரத்த சோகை ஏற்படும். இந்த இரும்பு சத்து குறைவால் ஏற்படும் இரத்த சோகை நோய் இரத்த சிவப்பணும் உற்பத்தி குறைவால் ஏற்படும் இரத்த சோகையில் அடங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் பரம்பரை மரபியல் குறைபாட்டால் ஏற்படும் தாலமீசியா, வைட்டமின் B12 குறைபாடு, போலிக் அமில குறைபாடு போன்றவற்றால் ஏற்படும் இரத்த சோகை கூட இரத்த சிவப்பணு உற்பத்தி குறைவால் அடங்குவதாகும். வெள்ளையணுக்கள் தொடர்பான நோய்களை பற்றி பார்ப்போம். இரத்த புற்றுநோய், உடலின் பல பகுதிகளில் எங்கு வேண்டுமானாலும் புற்றுநோய் தாக்கலாம். அதுபோல இரத்தத்தில் தாக்குவதை இரத்த புற்றுநோய் என்று அழைப்பார்கள். எந்த காரணங்களால் இது ஏற்படுகிறது என்று இதுவரை அறியப்படவில்லை. ஒருவர் செய்யும் பணியிடங்களை வைத்து இந்நோய் தாக்குகிறது என்று கூறுகிறார்கள். கதிரியக்க ஆய்வு கூடங்களில் பணிபுரிபவர்கள், கதிரியக்க அயனிகளின் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், வேதியியல் பொருட்களை கையாளும் தொழிலாளர்கள் என குறிப்பிட்டவர்கள் இரத்த புற்றுநோயின் தாக்குதலுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வேறு பல காரணங்களும் இந்நோய் உருவாக ஏதுவாகிறது. அவை பரம்பரை தொட்டு வருவது, வேறு புற்றுநோய் மருந்துகளால் இரத்த புற்றுநோய் தாக்கும், அணுகுண்டு வெடிப்பால் உண்டான கதிர்வீச்சுக்கு ஆளானவர்கள், நோய் எதிர்ப்பு திறன் உடலில் குறைந்து போகுதல் என சில உள்ளிட காரணங்கள் இரத்த புற்றுநோய்க்கு வழிவகுக்கின்றன. இரத்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான முதற் காரணம் இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் இடத்தில் ஏற்படும் செயல் குறைபாடாகும்.
நேயர்களே, இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி குறைவதால் ஏற்படும் இரத்த சோகையை பற்றி சில குறிப்புகளை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்பொழுது மருத்துவ முறைகளை பற்றிய தகவல்களை கேட்கலாமா?
மருத்துவ முறை, குடிக்கும் நீரின் அளவு அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இதனால் சிறுநீரகம் அதிக அளவில் வேலை செய்து இரத்தத்தில் கால்சிய அளவை குறைக்கும். இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் யூரிக் அமிலம் குறைப்பதற்கு வேண்டிய மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். இளம் வயதினராக இருந்தால் எலும்பு மஜ்ஜை திசு மாற்று மருத்துவம் மேற்கொள்ளப்படுகின்றது. கதிர்வீச்சு மருத்துவமும் பலன் அளிக்கின்றது. மேலும் நாம் உண்ணும் உணவில் காய்கறிகளில் குறிப்பாக பீட்ரூட் அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பழங்களில் குறிப்பாக மாதுளம்பழம் அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். பால், முட்டை போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும்.
நேயர்களே, இப்பொழுது மருத்துவ முறைகளை பற்றி தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இரத்த மிக அழுத்தம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி சில தகவல்களை கேட்கலாமா?
இரத்த மிகை அழுத்தம். இரத்த அழுத்தம் என்பது உடலில் உள்ள பெரிய தமனிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தால் தமனிகளில் ஏற்படும் அழுத்தத்தின் அளவே. இயல்பாக வயது வந்த மனிதர்களில் இதயம் சுருங்கி கீழறைகளில் உள்ள இரத்தம் பெருந்தமணி நுரையீரல் தமணிகளில் பாய்கிறது. இதயத்திலிருந்து பாயும் இரத்தம் உடல் முழுவதும் பரவி கொண்டிருப்பதால் உயர் இரத்தத்தில் பாயும். இந்நிலையில் தமணிகள் அனைத்திலும் அழுத்தம் ஒரே சீராக இருக்கும். இதன் அளவு 120 மில்லிமீட்டர் பாதரசம் ஆகும். இதனை இதய சுருக்க அழுத்தம் என்றழைப்பர். சுருங்கிய இதயம் உடனே விரியும். இந்நிலையில் இதய கீழறைகளின் அடைப்பிதழ்கள் மூடிக்கொள்வதால் பெருந்தமணி மற்ற தமணிகளில் உள்ள இரத்தம் நுண் தமணிகளில் பரவும். இதனால் தமணிகளில் அழுத்தம் குறைந்து தமணிகள் தளரும். இந்நிலையில் தமணிகளில் அழுத்தம் குறைந்து 80 மில்லிமீட்டர் பாதரசம் ஆகும். இதனை இரத்த விரிவு அழுத்தம் என்று அழைக்கிறோம்.
நேயர்களே, இரத்த மிகை அழுத்தம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இரத்த கொதிப்பை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றிய தகவல்களை கேட்கலாமா?
இரத்த அழுத்தத்தை தடுக்க ஊறுகாய், அப்பளம், கருவாடு ஆகியவற்றை அடிக்கடி சாப்பிடுகிறவர்கள் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளையும் தினமும் சேர்த்து வந்தால் உடலில் அதிகம் சேரும் உப்பு குறைக்கப்பட்டு சிறுநீரகத்தில் கற்கள், இரத்த கொதிப்பு போன்ற கோளாறுகள் உடனடியாக தடுக்கப்படும். இதனால் பக்கவாத அபாயமும் இல்லை. எலும்பு மெலிவு நோயும் பெண்களுக்கு வராது. இதற்காக பழங்களையும் காய்கறிகளையும் நன்கு சேர்த்து கொண்டால் போதும். குறிப்பாக ஆரஞ்சு சாறு, காளான், திராட்சை சாறு, பேரிச்சம்பழம், மொச்சை, பட்டாணி போன்றவற்றையும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளாகும். துரித உணவுகளை அடிக்கடி சாப்பிடுகிறவர்கள் ஆரஞ்சு சாறு தினமும் அருந்த மறவாதீர்கள்.
நேயர்களே, இரத்த கொதிப்பை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றிய தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, சிறைகளில் ஏற்படும் இரத்த உறைவு கட்டியை பற்றி தெரிந்து கொள்வோமா?
இரத்தத்தில் உள்ள தகட்டுக்களினாலும் ஃபைட்ரினாலும் இரத்த உறைகட்டிகள் தான் முதலில் ஏற்படுகின்றன. அதன் பிறகு சிவப்பணுக்களின் தொகுப்பு இதிலிருந்து விடுபட்ட இரத்த ஓட்டத்துடன் கலந்து உறைந்து இரத்தக்கட்டி மேலும் படிவங்களை பெற்று பெரிதாகி சிறையினை அடைத்துவிடும். இதனால் இரத்த சுற்றோட்டம் சம்பந்தப்பட்ட இடத்தில் பாதிக்கப்பட்டு அபாய நிலையை உண்டாக்கும். இதன் விளைவாக கால்களில் உள்ள சிறையில் பாதிப்புகளும் அடைப்புகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு கால் அழுகி போகும். அதன் நிலையும் அதிகமாக ஏற்படும். இவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் இரத்த உறை கட்டியாகும். இதற்கு உரிய மருத்துவ கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். இரத்த உறை கட்டிகளை கரைப்பதற்கென்று டிஎஃபி யூசோ கை நோய் மருத்துவர்கள் மூலம் கையாளப்பட வேண்டும். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் பூரணமாக ஓய்வை எடுக்க வேண்டும். இந்நோய் முற்றிய நிலையென்றால் அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ள வேண்டும்.
நேர்களே, சிறைகளில் ஏற்படும் இரத்த உறைவு கட்டியை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? இரத்தம் பற்றிய விஞ்ஞானிகளின் கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோமா?
வில்லியம் ஹார்வி என்பவர் 1616 முதலில் இரத்தம் பற்றிய கருத்துக்களை ஆய்வு செய்து வெளியிட ஆரம்பித்தார். லெனிட் கிரைட் எனும் மருத்துவமனையில்தான் 1932 முதல் இரத்த வங்கி தொடங்கப்பட்டது. ரிச்சர்ட் லோயர் என்பவர் முதலாக இரத்தம் செலுத்தும் முறையை உருவாக்கினர். 1665 ஒரு நம்பரிடமிருந்து இரத்தத்தை பெற்று வீட்டு விலங்கான நாய்க்கு செலுத்தினார். ஹெக்டன் என்பவர் 1907 இரத்தம் பெறுபவரின் இரத்தத்தையும் இரத்தம் எடுப்பவரின் இரத்தத்தையும் பரிசோதித்து சரியாக பொருந்தவில்லை என்றால் இரத்தம் செலுத்த கூடாது என்று தெரிவித்தனர். எட்வின்கன் என்பவர் பிளாஸ்மாவை பல கூறுகளாய் பிரிக்க முடியும் என்று ஆய்வு வெளியிட்டார். 1916 பிரான்சிஸ் ரூஸ் மற்றும் டர்னர் ஆகியோரின் முயற்சியால் சோடியம் சிட்ரேட் மற்றும் குளுக்கோஸ் சேர்ந்து வெப்பதால் இரத்தத்தை பல நாட்கள் சேமித்து வைக்க முடியும் என்று கருத்து வெளியிட்டார். பெனார்ட் பேண்ட் என்பவர் 1937 சிக்காகோ மருத்துவமனையில் இரத்த வகை தொடங்கியதோடு இரத்த வங்கி என்ற பெயரையும் சூட்டினார். இரத்தத்தில் ஏ பி ஓ என வகைப்படுத்தி வெளியிட்டவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கார்ஸ் லேன் என்பவர். 1901 லேன் வெளியிட்ட ஆய்வத்தை தொடர்ந்து டெல்லோ ஸ்ட்ருவி என்பவர்கள் ஏபி என்ற 4வது இரத்த பிரிவை வகைப்படுத்தினார்கள்.
இரத்தம் பற்றிய விஞ்ஞானிகளின் கருத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டோமல்லவா? நேயர்களே, இரத்த கசிவு எவ்வாறு உண்டாகிறது என்பதை பற்றி சில தகவல்களை கேட்கலாமா?
உடலின் பல பாகங்களில் ஏற்படும் நோய்களில் இரத்த உறைதல் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக கல்லீரல் செயலிழப்பு, சிறுநீர் செயலிழப்பு, இணைப்புரத நோய்கள் இவை அனைத்துமே இரத்த கசிவினால் ஏற்படக்கூடியது. அது மட்டுமல்லாமல் வேதியியல் மருந்துகள் கையாளுவதிலும் கூட இரத்த கசிவு உண்டாகும். ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை 10 இரத்த கசிவினை ஏற்படுத்தக்கூடியதாகும். பிளேட்லெட்டுகளின் செயல்திறன் குறைவு, நாளக குறைபாடுகள், உறையினும் தட்டுக்கள் எண்ணிக்கை குறைவு உள்ளிட்ட நோய்கள் இரத்த உறைதலில் ஏற்படும். முதல் கட்ட நடவடிக்கையாக உறை அனுப்பும் தட்டுக்களின் மூலம் உறைவுகள் ஏற்படக்கூடியது. எனவே இவை முதல்நிலை இரத்த கசிவு நோய்கள் என கூறப்படுகின்றன.
இரத்த கசிவு எவ்வாறு உண்டாகிறது என்பதை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா? நேர்களே, இரத்த ஓட்டத்திற்கு வேண்டிய அழுத்தம் குறித்த தகவல்களை கேட்கலாமா?
இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதற்கு நமக்கு தேவைப்படும் அழுத்தம், அதாவது பிரஷர், முக்கியமானதாகும். நமது உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் போது, அதாவது சதா சர்வ காலமும் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தம் எல்லா நுண்ணிய நாளங்களின் வழியாக சென்று நமது உடலின் அனைத்து உறுப்புகளையும் சீரான முறையில் செயல்பட செய்வதற்கு இந்த அழுத்தம் கண்டிப்பாக தேவையாகும். இரத்தமானது குறிப்பிட்ட அழுத்தத்தின் மூலம் நமது உடலின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக செல்வதற்கு இது தேவையாகும். முன் குறிப்பிட்ட வண்ணம் இரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் அழுத்தத்துடன் செல்ல உதவும் பம்பிங் நிலையமாக இதயம் செயல்படுகிறது. அதாவது சுருங்கி விரிந்து செயல்பட்டு இரத்தத்தை அழுத்தம் கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறது. இதயம் சுருங்கும் போது சக்தி செலவிடப்படுகிறது. இந்த சக்தியின் காரணமாக இதயத்திலிருந்து தமனிகளில் இரத்தம் செலுத்தப்படுகிறது. பின்னர் இதே சக்தி தமனிகளில் இரத்த அழுத்த சக்தியாக மாற்றப்படுகிறது. அதே சக்தி தான் இரத்தம் சீராக ஓடிக்கொண்டிருக்கவும் செய்கிறது. இதயம் சுருங்கும் போது ஏற்படும் சக்தி தான் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாகும். ஒவ்வொரு முறை இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது ஏறக்குறைய 60 முதல் 80 கன சென்டிமீட்டர் இரத்தத்தை மகா தமனியில் செலுத்திட அதன் அழுத்தத்தை 130 முதல் 140 மில்லிமீட்டர் என்று காட்டும். இதயம் விரிவடையும் போது மகா தமனியில் அழுத்தமானது 50 முதல் 60 மில்லிமீட்டருக்கும் தாழ்வடைகிறது. இந்த குறைந்தபட்ச அழுத்தம் தமனி சுவர்களின் விரைப்புத்தன்மையை பொறுத்ததாகும். வயது வந்தவர்களுக்கு, அதாவது நல்ல வாலிப பருவத்தில் உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தத்தின் இயல்பான அளவு 120/80 mm என்று பொதுவாக கணக்கிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் 20 வயது அல்லது அதற்கும் சற்று குறைந்தவர்களுக்கு 140/90 என்று காட்டுவது இயல்பாகும். 70 தாண்டிவிட்டால், அதாவது 75 வயது உள்ளவர்களுக்கு இவ்வழுத்தமானது 170/100 mm இருந்தால் கூட வியப்பில்லை. இது அவர்களுடைய வயதை பொறுத்தவரையில் இருக்க வேண்டிய அளவே ஆகும்.
நேயர்களே, இரத்த ஓட்டத்திற்கு வேண்டிய அழுத்தம் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டோம் அல்லவா? நேயர்களே, ஒருவருக்கு எவ்வாறு இரத்தம் செலுத்தலாம் என்ற சில தகவல்களை கேட்கலாமா? இவருக்கு இரத்த இழப்பு ஏற்படும் போது அதனை சரிக்கட்ட இன்னொரு நபரின் இரத்தம் செலுத்தப்படுகின்றது. எதிர்பாராத விபத்துக்களால் இரத்த இழப்பு, அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கு அதே பிரிவு சேர்ந்த மற்றவரின் இரத்தம் எடுத்து இன்னொருவருக்கு செலுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. இரத்தம் பெறும் நோயாளிகளில் 5% பேர்களுக்கு இரத்தம் செலுத்துவதன் காரணமாக சிக்கல்கள் ஏற்படுகிறது. 50% நபர்களுக்கு நடுக்கமும் குளிரும், 35% பேருக்கு தடிப்பும் அரிப்பும், 35% பேருக்கு காய்ச்சலும் ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் இரத்தம் பெறும் நோயாளிகள் சிலருக்கு இதய துடிப்பு மாறுதல், மூச்சு திணறல், குமட்டல், வாந்தி மற்றும் ஹீமோகுளோபின் இழப்பு, மஞ்சள் காமாலை, இடுப்பு முதுகெலும்பில் வலி, நெஞ்சு இருக்குவது போன்ற உணர்வு போன்றவை ஏற்படலாம். இவ்வித மாற்றங்கள் நோயாளிக்கு இரத்தம் செலுத்தி 72 மணி நேரம் அல்லது 32 மணி நேரத்தில் ஏற்படுவையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இரத்தம் செலுத்தும் போது பொருத்தமான அதே இரத்தம் தான் செலுத்தப்பட வேண்டும். ஒருவேளை பொருத்தமில்லாத இரத்தம் செலுத்தினால் சில நிமிடங்களுக்காவது எதிர் விளைவுகள் ஆரம்பித்துவிடும். அவை குளிர் நடுக்கத்துடன் காய்ச்சல், இடுப்பு மற்றும் முதுகு வலி, நெஞ்சில் இருக்குவது போன்ற உணர்வு, இரத்தம் ஏற்றும் இடத்தில் எரிவது போன்ற உணர்வு போன்றவை தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இரத்தம் செலுத்துவது என்பது சாதாரணமாக நினைத்துவிட முடியாது. பாதுகாப்பான முறையில் மருத்துவர் பரிசோதனையின்படி தான் இரத்தம் செலுத்தப்பட வேண்டும். சில நோயாளிகளிடத்தில் அறுவை மருத்துவத்திற்கு முன் அவருடைய இரத்தத்தை எடுத்துவிட்டு மருத்துவத்திற்கு பின் அதனையே மீண்டும் செலுத்துகின்றனர். குழந்தைகளுக்காக கொடுக்கப்படும் 100 மில்லி லிட்டர் மற்றும் 150 மில்லி லிட்டர் என்ற அளவில் இரத்த வங்கிகளில் கிடைக்கின்றது. ஒரு நோயாளியின் நோய் மற்றும் தேவையை கருதி வங்கியிலிருந்து இரத்தத்தை வாங்கி செலுத்தும் போது கவனமாக செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உள்ளிட தொல்லைகள் எல்லாம் உண்டாகும். வங்கியிலிருந்து கிடைத்த இரத்தத்தை 3 மணி நேரத்தில் பயன்படுத்தி முடிக்க வேண்டும். நேயர்களே, ஒருவருக்கு எவ்வாறு இரத்தம் செலுத்தலாம் என்ற சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, கருவாக இருக்கும்போது இரத்த சோகை வருமா என்பதை பற்றி ஒரு சில செய்தி தகவல்களை கேட்கலாமா?
இரத்தத்தில் காணப்படும் எல்லா வகையான உயிரினங்களுமே ஒரு சிறிய அளவாக இருக்கும். உயிரினங்களில் இருந்து தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் குழந்தையின் உறுப்புகள் வளரத் தொடங்கும். அப்பொழுது கல்லீரல் மற்றும் மண்ணீரலிலிருந்து உற்பத்தியாகி இறுதியில் எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியாக இறுதி வரை இந்த பணி நடந்து கொண்டிருக்கும். 20 வயது தாண்டியதும் தட்டை எலும்புகளான நடுமார் எலும்புகள், விலா எலும்புகள், முதுகெலும்பு, கபால் எலும்புகள், இடுப்பு எலும்புகளில் உள்ள மஜ்ஜைகளில் சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாக தொடங்கும். கட்டாய சூழ்நிலையில் சிவப்பு அணுக்கள் தேவை ஏற்படும் போது கல்லீரல் மண்ணீரல் உறுப்புகள் உற்பத்தி பணியை செய்கின்றன. முதலில் ஆரம்ப கட்டத்தில் உருவாகும் சிவப்பணுக்கள் வலை சிவப்பணு எனப்படும். இதனை ரெடிக்ளோசைட் என்றும் அழைப்பார்கள். சிறுநீரகத்தில் சிவப்புணவை பாதுகாக்கும் ஒரு திரவம் ஒன்று இருக்கின்றது. அதற்கு எரிதோர பாய்டின் திரவம் என்று பெயர். சிறுநீரக குழல்களில் வெளியீடை திசுக்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றனர். அங்கிருந்து இரத்த ஓட்டத்தில் கலந்துவிடும். இரத்த சிவப்பணு உற்பத்தி செய்யும் அடிப்படை உயிரினங்களில் காணப்படும். அதன் ஏற்பியுடன் இணைந்து சிவப்பணு உற்பத்தியை தூண்ட செய்கின்றனர். திடீரென ஒருவருக்கு சிறுநீரக செயல் இழப்பு ஏற்படும் போது அவர் இரத்த சோகையால் பாதிக்கப்படுவார். அதற்கு ஒரு காரணமாக இருப்பதும் எரிதோர பாய்டின் திரவமாகவும் கூறப்படுகின்றன.
நேயர்களே, கருவா இருக்கும்போது இரத்த சோகை வருமா என்பதை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொண்டோம் அல்லவா? நேயர்களே, ஹீமோக்ளோபின் பற்றிய சில தகவல்களை கேட்கலாமா? இரத்த சிவப்பு நிறமாக இருப்பதற்கு அதில் அடங்கியுள்ள ஹீமோக்ளோபினும் ஒரு காரணமாகும். நுரையீரலிருந்து ஆக்சிஜனை பெற்று மற்ற திசுக்களுக்கு கொண்டு செல்லும் பணியினையும், நுரையீரல்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை கடத்துவதையும் சிவப்பணுக்களின் முக்கிய வேலையாகும். இதற்கு தூண்டுதலாக அமைந்து கச்சிதமாக செய்து முடிப்பது ஹீமோக்ளோபின் ஆகும். பிறந்த குழந்தைக்கும் ஹீமோக்ளோபின் அளவானது 20 கிராமும் ஒரு வயது ஆகும்போது 12 கிராமும் இருக்கும். ஆகவே சிவப்பு அணுக்கள் உற்பத்தி தொடங்கும் போதே ஹீமோக்ளோபினின் உற்பத்தியும் தொடங்குகிறது. 1 கிராம் ஹீமோக்ளோபினில் 1.34 மில்லி லிட்டர் ஆக்சிஜன் கலந்திருக்கும். அதனால் ஹீமோக்ளோபின் அளவு இரத்தத்தில் சரி விகிதத்தில் இருக்க வேண்டும். மாறாக அளவு குறைந்தால் சோகையும் மூச்சு இறைப்பும் இருந்து வரும். நேயர்களே, ஹீமோக்ளோபின் பற்றி ஒரு சில தகவல்களை அறிந்து கொண்டோமல்லவா? இரத்த மிக அழுத்தம் பற்றிய சில தகவல்களை கேட்பாமா?
இரத்த அழுத்தம் என்பது உடலில் உள்ள பெரிய தமனிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தால் தமனிகளில் ஏற்படும் அழுத்தத்தின் அளவே. இயல்பாக வயது வந்த மனிதர்களில் இதயம் சுருங்கி கீழறைகளில் உள்ள இரத்த பெருந்தமனி நுரையீரல் தமனிகளில் பாய்கிறது. இதயத்திலிருந்து பாயும் இரத்த உடல் முழுவதும் பரவ வேண்டியிருப்பதால் உயர் அழுத்தத்தில் பாயும். இந்த நிலையில் தமனிகள் அனைத்திலும் அழுத்தம் ஒரே சீராக இருக்கும். இதன் அளவு 120 மில்லிமீட்டர் பாதரசம் ஆகும். இதனை இதய சுருக்கம் அழுத்தம் என்றழைப்பர். சுருங்கிய இதயம் உடனே விரியும். இந்த நிலையில் இதய கீழறைகளில் அடைப்பிதழ்கள் மூடிக்கொள்வதால் பெருந்தமனி மற்ற தமனிகளில் உள்ள இரத்த நுண் தமனிகளில் பரவும். இதனால் தமனிகளில் அழுத்தம் குறைந்து தமனிகள் தளரும். இந்நிலையில் தமனிகளில் அழுத்தம் குறைந்த 80 மில்லிமீட்டர் பாதரசம் ஆகும். இதனை இதய விரிவு அழுத்தம் என்றழைக்கிறோம். இப்படி இயல்பாக 120.80 மில்லிமீட்டர் பாதரச அளவு இருக்க வேண்டிய அழுத்தம். நோய்கள் உடற்கோளாறுகளால் மாறலாம், ஒன்று குறையாமல் அல்லது உயரலாம். இந்த இரத்த அழுத்தம் இயல்புக்கு மேல் உயர்வதை எல்லாமே இரத்த மிகை அழுத்தம் என கொள்வதில்லை. ஒருவரின் இரத்த அழுத்தம் 3 முறை தொடர்ந்து 2 வார இடைவெளியில் எடுக்கப்பட்டு அதன் உயர்வு 168.98 மில்லிமீட்டர் பாதரச அழுத்தத்திற்கு மேல் இருந்தால் அது இரத்த மிகை அழுத்தமாக கருதப்படும். இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
நேயர்களே, இரத்த மிகை அழுத்தம் பற்றிய சில தகவல்களை அறிந்து கொண்டோமல்லவா? நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.